பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து மாணவர்களும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு தேர்வாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மாறிக்கொண்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில மாணக்கர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டல்கள் கிடைக்கிறதில்லை. இனிமே யாருமே கவலையே பட வேண்டாம். நம்முடைய பண்பலையில் ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணிக்கு இந்த TNPSC தேர்வில் எவ்வாறு வெற்றி பெறுவது, எந்தெந்த பாடங்களை நாம் தேர்ந்தெடுத்து படிக்கிறது, இந்த TNPSC தேர்வை எப்படி எதிர்நோக்கிறது, இந்த மாதிரி மாணவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டல்களை உன்னால் முடியும் என்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ பாலமுருகன் தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் திரு இளையராஜா கண்ணன் அவர்கள் தொகுத்து வழங்குகிறார். நேற்றைய நிகழ்ச்சியில் குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை பகுதி 1 நமது பண்பலையில் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக பகுதி 2 நமது பண்பலையில் கேட்கலாம்.
அதே போல் வந்து PSTM பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அந்த சர்டிஃபிகேட் அது வந்து மிக 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா 20% ஒதுக்கீடு இடஒதுக்கீடு தரப்படுகிறது தமிழ் வழியில் படித்தோருக்கு. தமிழ் வழி படித்தவருக்கு மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் வரும். சார், நான் வந்து 1வது 2வது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிட்டேன், 3வதுலேருந்து நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், 3வதுலேருந்து நான் +2 வரைக்கும் நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், இல்லை நான் 10th வரைக்கும் நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஏன்னா அது 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ். 10th குவாலிஃபிகேஷன்னா 10th வரைக்கும் தான் படித்தேன்னா நான் வந்து இந்த ஒதுக்கீட்டில் அப்ளை செய்யலாமா? உங்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் 1வதுலேருந்து முதல் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை கல்வித்தகுதி 10ஆம் வகுப்பு வரை கொடுத்ததுக்கு வந்து 10ஆம் வகுப்பு, சில இடத்துல 12ஆம் வகுப்புனா 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படிச்சோம். சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டப்படிப்பு கொடுத்துருக்கோம், பட்டப்படிப்பு வரை தமிழ் கல்வியில் தமிழ் வழியில் பயின்றிருக்க வேண்டும். இப்போ வந்து நான் 10th சொல்கிறேன், SLC முடித்த பதவிக்கு SSLC குவாலிஃபிகேஷனாக கொடுத்த பதவிகளுக்கு மட்டும் சொல்கிறேன். 1வது வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரப்பு கண்டிப்பாக தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த இடஒதுக்கீட்டில் அப்ளை பண்ண முடியும். இல்லை நான் 2வது படித்தேன், இடையில் வந்து 3வது வரைக்கும் நான் தமிழில் படித்தேன், 4வது மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன், 5வது வந்து மறுபடியும் நான் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தேன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் எல்லாம் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போய் உங்கள் நீங்கள் நான் தமிழ் வழியில் இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை படித்தேன் அப்படின்னு வாங்கியிருக்கணும். இப்போ வந்து அதை எளிமையாக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இசேவை மையத்தில் போய் உங்களோட சர்டிஃபிகேட்டாங்க, உங்கள் ப்ரூஃப் வச்சுருப்பீங்க, நீங்கள் அந்த ப்ரூஃப் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் வந்து நீங்கள் படித்த ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் 1வது ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, 2வது ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, 3வது ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, 4வது ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 4 பக்கமும் சர்டிஃபிகேட் வாங்கணும். இல்லை நான் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டும், 5வதுலேருந்து 8வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 5வதுலேருந்து 8வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் சர்டிஃபிகேட்டும், 9வது 10வது ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 9வது 10வதுக்கு ஒரு சர்டிஃபிகேட். நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அத்தனை ஸ்கூல்லையும் நீங்கள் கண்டிப்பாக சர்டிஃபிகேட். இது வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாக்கிட்டாங்க. முதல்ல ஒவ்வொரு ஸ்கூலில் நம்ம போய் அழகிற மாதிரி இருக்கும், இப்போ அப்படி இல்லை, ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்துடும், உடனே வந்துடும். சரி சார், நான் 12வது வரைக்கும் வந்து கல்வி தகுதி உள்ளது, சில போஸ்ட்டுக்கு வந்துலாம் கல்வித்தகுதி வந்து 12வது வகுப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபாரன்சிக்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, தடவியல் துறை, அதுக்கு வந்து 12வது வகுப்பு, அது மாதிரி அந்த வனத்துறை வந்ததுல வந்து 12வது வகுப்பு. அப்படின்னா நீங்கள் 1லிருந்து 12வது வகுப்பு வரை கண்டிப்பாக தமிழில் படித்திருக்க வேண்டும். சார், நான் 12வது வரைக்கும் தமிழில் படித்தேன், அதுக்கு மேலே டிகிரி இங்கிலீஷில் படித்தேன், அது பிரச்சனை இல்லை. அவங்க கொடுத்த குறைந்தபட்ச கல்வித்தகுதி எது கொடுத்துருக்காங்களோ அந்த குறைந்தபட்ச கல்வித்தகுதி தமிழில் கற்றிருக்க வேண்டும். நான் 10வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன், 11வது 12வது மட்டும் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் அப்படின்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. 12வது வகுப்பு வரை 1வதுலேருந்து 12வது வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் 9th படித்தேன், 10th வந்து நான் வந்து ப்ரைவேட்டில் ஒரு டுட்டோரியலோ தனித்தேர்வராக எழுதினேன், ஆனால் தமிழ் மீடியம் தான், தமிழில் தான் படித்தேன், தனித்தேர்வராக தான் இருக்குது. நான் 9th வரைக்கும் நான் படித்தேன், இல்லை 8th வரைக்கும் படித்தேன், நான் டைரெக்டாக 10th, இல்லாட்டி 9th படிச்சுட்டு 10th வந்து நான் தனியாக வந்து ஒரு டுட்டோரியல் எழுதினேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், தனித்தேர்வர்களாக எழுதியிருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது, தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் கிடைக்காது. சரிங்களா, நீங்கள் பள்ளியில் சென்று 1வதுலேருந்து 12வது வகுப்பு வரை 1வதுலேருந்து 10வது வகுப்பு வரையோ கண்டிப்பாக கல்வி பயின்றிருக்க வேண்டும் தமிழ் வழியில். சரி, அடுத்தது சிலது வந்து பட்டப்படிப்பு வந்து கல்வித்தகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த பட்டப்படிப்பு கல்வித்தகுதினா 1வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை நீங்கள் தமிழ் வழியில் கல்வி பயின்றிருக்க வேண்டும், அல்லது நீங்கள் வந்து காலேஜ் போகிற வரைக்கும் பார்த்தீங்களா, கல்லூரியில் வந்து அந்த 3 வருட பட்டப்படிப்பை வந்து எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழ் வழியில் படிச்சிருக்க வேண்டும். நான் கல்லூரியில் வந்து நான் படித்தேன், ஆனால் வந்து தமிழில் தான் எழுதினேன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருந்து நீங்கள் தமிழில் தேர்வு எழுதியிருந்தால் வந்து அது தமிழ் வழி கல்வியாக கொள்ளப்படாது. ஸோ அதனால் வந்து நான் தமிழில் தான் எக்ஸாம்ஸ்லாம் எழுதினேன். அப்போ நான் தமிழ் வழி கல்வியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக தமிழாக இருக்க வேண்டும். அது வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில், சில சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் ஆகிடுக்கும். இல்லைன்னா உங்கள் காலேஜில் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க நான் வந்து உங்களோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷாக இருந்தாலும் நீங்கள் தமிழ் எழுதலாம். பல பேர் அப்படி தான் எழுதுகிறாங்க. ஆனாலும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கிறனால உங்களுக்கு தமிழ் வழி சான்றிதழ் அவங்களே தரமாட்டாங்க. நீங்கள் தராமல் நான் தமிழ் வழி சான்றிதழ் நான் தமிழில் தான் எழுதுனேன், தமிழில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ அதனால் மிக தெளிவாக பார்க்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள். ஏன்னா எல்லா பேரும் அதிகமாக தவறுகள் பண்ணுறது வந்து இந்த விஷயத்தில் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் கல்லூரியில் வந்து தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், நான் வந்து முடிக்க போகிறேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, இது வரைக்கும் அதாவது அறிவிக்கை வந்துச்சு பார்த்தீங்களா, குரூப் ஃபோர் அறிவிக்கை வருவதற்கு முன் அன்றோ அல்லது அதற்கு அடுத்தோ வந்து நீங்கள் வந்து தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆகாது. தேர்வு அறிவிக்கை அன்று நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அல்ல, அங்கே ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துருந்துச்சு, அந்த தேதிக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களால் அப்ளை பண்ணலாம். அதற்கு அடுத்து நீங்கள் பண்ணீங்க, அதுக்கு அடுத்து வருது ரெண்டாம் தேதியோ இன்றைக்கோ நாளைக்கோ வருது அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் அந்த தேர்வு அறிக்கை முன்னர் கண்டிப்பாக இருக்கணும், இல்லை அன்னைக்கு வந்திருக்கணும். சரி, அதற்கான ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்கணும். இது கல்வி தகுதிக்கான வழிமுறைகளை பற்றி நான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பம் முடித்ததுக்கப்புறம் விண்ணப்பத்தை வந்து சரிபார்க்கணும். ப்ரிவியூ அப்படின்னு ஒன்று போவோம். இந்த ப்ரிவியூவில் போய் நீங்கள் ப்ரிவியூவில் போட்டீங்க அப்படின்னா அது விண்ணப்பத்தை உங்களோட விண்ணப்பத்தோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்க அப்படிங்கிறது வந்து ஃபுல் விண்ணப்பம் வந்து வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு வரியாக வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை மறுபடியும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி ஒவ்வொரு எழுத்துக்களாக கூட செக் பண்ணணும். ஏன்னா இது உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு எழுத்தாக செக் பண்ணணும். ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தால் என்னால் மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியும். அதுக்கான இதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த ப்ரீவியூவில் போய் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பண்ணி முடிக்கணும். ப்ரீவியூ பார்த்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட்னு வரும். கடைசியாக இருந்தால் ப்ரீவியூ பார்த்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சப்மிட்ங்கிற பட்டனை அமுக்கினதுக்கப்புறம் வந்து சப்மிட் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்வு கட்டணம் செலுத்தணும். தேர்வு கட்டணம் செலுத்தணும்னா ₹100 தேர்வு கட்டணம் வந்து தேர்வு கட்டணம் ₹100. முதல் முறையாக நீங்கள் எழுதுறீங்கன்னா 3 முறை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மற்ற இடஒதுக்கீடு பிரிவுகளுக்கு வந்து அந்த சலுகையின் அடிப்படையில் வந்து சில சலுகைகள் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஆனால் முதல் 3 முறை புதிதாக எழுதுவதற்கு கொடுப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 முறையோ அல்லது 3 முறை எனக்கு யாவும் இருக்காது, 2-3 டைம் எழுதியிருப்பேன் ஆனால் யாவும் இருக்காது. நான் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை போய் செக் பண்ணி பார்ப்பேன், அதில் 2 முறைன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் 3 முறை எழுதினா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா நான் 2 முறை தானே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ₹100 கட்டுவதற்காக விலக்கு ஆம் இல்லை, தேர்வு கட்டணம் விரும்புகிறீர்களா ஆம் இல்லைன்ட்டு இல்லைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா தேர்வு கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் கலந்தாய்வுக்கு செல்லும் பொழுது உங்களது பழைய பதிவுகளை எடுத்து சரிபார்க்குறப்ப நீங்கள் 3 முறைக்கு மேலே எழுதியிருந்தால் உங்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் 3 முறை எழுதியிருக்கீங்களாங்கிறத நீங்கள் சரிபார்த்துக்கணும். ஏன்னா சில பேருக்கு யாவும் இருக்காது, நான் 2 டைம் எழுதுனா 1 டைம் எழுதுனா அப்படிங்கிறது யாவும் இருக்காது. அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு பார்ட் இருக்கும், அங்கே போனீங்கன்னா நீங்கள் 2 டைம் எழுதியிருந்தீங்கன்னா காமிக்கும். இல்லை இதுக்கு முதல்ல ஏதாவது ஒன்று எழுதியிருந்தீங்கன்னா அதை காமிக்கிறதுக்கு இல்லாமல் போயிருந்திருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நான் 2 தடவை எழுதியிருக்கேன் அதில் காமிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி விடாதீர்கள். ஸோ இது மாதிரியான பல கேசஸை நான் பார்த்துருக்குறேன். எவ்வளோ எப்படின்னா ஒன்று தவறாக அப்ளை பண்ணிடுவாங்க, செலக்ட் ஆகிட்டு கலந்தாய்வில் கொண்டு போய் கூட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து மிக தெளிவாக இந்த இடத்துல இருக்கும். தேர்வு கட்டணம் ₹100 தான். ஸோ அந்த ₹100 கரெக்டாக செலுத்திடுங்க. தேர்வு கட்டணத்தை வந்து இணைய வழியில் மட்டும்தான் செலுத்த முடியும். இணைய வழியில் செலுத்துகிறப்ப வந்து என்னென்னா ஒரு டைம் 2 டைமுக்கு மேலே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ உங்களுக்கு வந்து பணம் வந்து ரிப்பீட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதேமாதிரி அதை பார்க்குறப்ப வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுறப்ப ரெஃப்ரெஷ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடாதீங்க, இல்லாட்டி பேக்கை வந்து கிளிக் பண்ணிடாதீங்க. அது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அந்த டைம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஐடி கிரியேட் ஆகும், ட்ரான்சாக்ஷன் ஐடி கிரியேட் ஆகும். அந்த ஐடி கிரியேட் ஆகுதாங்கிறதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அது முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க, அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை அப்படியே அது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கம் நீங்கள் கொடுத்து எடுத்துருப்பீங்க, டைப் பண்ணியிருப்பீங்க. அந்த PDF அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சாஃப்ட் காப்பி எடுத்து வைக்காதீங்க, தயவுசெய்து பிரிண்ட் எடுத்து ஹார்ட் காப்பியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அது ஏன்னா எப்போ வந்தாலும் உங்களுக்கு அந்த இது உதவும். ரைட், இப்போ வந்து நான் தவறாக பண்ணிட்டேன், எல்லாமே முடிச்சிட்டேன், இடையில ஒரு தவறை கண்டுபிடிச்சிட்டேன், என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். அதுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு டைம் தர்றாங்க. அந்த 3 நாளைக்குள்ளே அந்த அப்ளிகேஷனை வந்து 5 முறை நீங்கள் திருத்திக்கலாம். அந்த அப்ளிகேஷனை 5 முறை திருத்திக்கலாம். 5 முறை திருத்தும் பொழுது அந்த சேவ்ங்கிற பட்டனை அப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிருக்கணும். இல்லாட்டி அந்த பழசு தான் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். அதனால் சேவ்ங்கிற பட்டனை நீங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். ப்ரெஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட கரண்ட் டேட்டா, நீங்கள் என்ன டேட்டா மாற்றினீங்களோ அந்த டேட்டா மாறியிருக்கும். அதற்கு 5 முறைக்கு மேலே உங்களால் பண்ணவே முடியாது. அந்த ஏன்னா லாஸ்ட் 3 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து டெக்னிக்கல் எரர் காமிக்கும், அதனால் டைம் ரொம்ப எடுத்துக்கும், டைம் ரொம்ப டிலே ஆகும், பேங்கிங்கில் வந்து சர்வர் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் முன்னாடியே வந்து தேர்வுக்கு விண்ணப்பிங்க. இப்போ ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, இன்னும் இப்போ இருந்து நீங்கள் விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வந்து இது 3 கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கும் முறையிலே வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. நான் அன்றைக்கே இதை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக தேர்வு செய்யணும். இந்த தேர்வு செய்கிறதுல தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா மாறி போயிடும். இந்த 3 நான் சொல்கிறேன். விருப்ப பதவி விருப்ப தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும், ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு இருக்கும். நான் வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னா அதை தேர்வு பண்ணணும். இல்லை எனக்கு அது தேவையில்லை, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் எனக்கு தேவையில்லை, ஒன்லி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டு மட்டும்தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அதை கிளிக் பண்ணணும். தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹைட்டெல்லாம் வரும், ஹைட் வரும், வெயிட் அதெல்லாம் வரும். அதனால் வந்து சில பேர் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு போக போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இருந்தால் போதும், ஜூனியர் ரெசிடென்ட் டைப்பிஸ்ட், ஸோ அது மட்டும் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து எனக்கு ரெண்டுமே வேணும், ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர்லேயும் நான் அப்ளை பண்ணணும், அது அதர் தென் போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ அல்லது டைப்பிஸ்ட்டோ அல்லது விஓவோ இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அனைத்து பதவிகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் மாற்றி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களது வந்து என்னங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு போயிடும். எனக்கு ஃபாரஸ்ட் கார்டு நீங்கள் வேணான்னு இருப்பீங்க, ஆனால் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேணும்னு நினச்சிருப்பீங்க, அதில் பேர் வராமல் போயிடும். ஸோ அதனால் மிக கவனமாக இந்த 3 தேர்வு செய்ய வேண்டும். திரும்ப திரும்ப அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே இப்படிலாம் வராது. முதல்ல வந்து அப்ளை பண்ணேன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள், ஒரு ஜூனியர் ரெசிடென்ட் ஜூனியர் ரெசிடென்ட் டைப் கொடுத்தீங்கன்னா டைப் அதுவாக ஆட் ஆகிக்கும். இப்போ அப்படி இல்லை, இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் வந்திருக்கனால உங்களுக்கு அது வேணுமா வேணுமான்னு, அது மட்டும் வேணுமான்னு கேட்கும், இல்லை ரெண்டு வேணுமான்னு கேட்கும், இல்லை அது வேணாமான்னு கேட்கும், அவ்வளோதான். சரியா, இதை கவனமாக நீங்கள் வந்து கரெக்டாக உள்ளிடணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டில் எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட் நம்பர், சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸு, பதவி வெளியிடப்பட்ட தேதி, தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அனைத்தையுமே வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்டான அலுவலர்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வாங்கியிருக்கணும் அப்படின்னா அந்த ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வந்து கரெக்டாக வாங்கியிருக்கணும். யார்கிட்ட வாங்கணும்னு கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் வாங்கியிருக்கணும். திருநங்கைகளுக்கு என்பது இடஒதுக்கீடு இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா அவங்க MBC மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வந்து விண்ணப்பிக்கலாம். இல்லது அவங்க ஏதாவது அவங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அந்த பிரிவில் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ வந்து கல்வி தகுதி வந்து எப்படி பெற்றிருக்கோம் அப்படின்னா பட்டப்படிப்பு எப்படி பண்ணுன்னா 10th + 2 அதுக்கப்புறம் டிகிரி, இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வாங்கியிருக்கணும். அல்லது 10th படிச்சிருக்கணும், +2 பதிலாக டிப்ளமோ படிச்சிருக்கலாம், 3 வருட பட்டயப்படிப்பு படிச்சிருக்கலாம், அல்லது 2 வருட ITIன்னு சொல்கிறாங்களோ அதை படிச்சிருந்துருக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் வந்து 3 3 வருட இளங்கலை படித்திருக்கலாம், அல்லது 10ஆம் வகுப்பு படிச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு படித்ததுக்கப்புறம் வந்து 3 வருட டிப்ளமோ பட்டயப்படிப்பு படிச்சிருந்துருக்கலாம். படிச்சிருந்து லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க, அது முடித்து விட்டு கல்லூரியில் வந்து டைரெக்டாக 2ஆம் ஆண்டு சேரலாம். உதாரணத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 வருட டிப்ளமோ படித்து விட்டு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டைரெக்டாக அவங்க 1st இயர் படிக்க வேண்டாம், 2வது வருடம் போய் கரெக்ட் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்பொழுது அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரும், 3 வருட டிப்ளமோ வரும், இரண்டு வருட இளங்கலை பட்டம் வரும். இதுவும் அவங்க படிச்சிருந்தா எலிஜிபிள் தான். ஸோ இந்த இதையும் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து மாற்றி பண்ணிடக்கூடாது. இந்த ஒரு வருஷம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு வருஷம் டிப்ளமோலாம், ஒரு வருஷம் டிப்ளமோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஒரு வருஷம் டிப்ளமோ பண்ணிட்டு நான் டிகிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒத்துக்க மாட்டேன். சில பேர் இந்த ஃபார்மெட் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, டைரெக்டாக வேறு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துலேயோ எதுலேயோ வந்து டைரெக்டாக வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க. அப்படி படிச்சிருந்தால் எலிஜிபிள் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஒன்று இப்போ 10th முடிச்சிருக்கணும், ஒன்று +2 முடிச்சிருக்கணும், அப்படி ஐடிஐ முடிச்சிருக்கணும், ஐடிஐ முடிக்கலைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இல்லைன்னா அந்த டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், டீச்சர் ட்ரைனிங் அந்த இதுவே வந்து முடிச்சுருந்துருக்கணும். ஸோ இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா, இதில் எதுவுமே முடிக்காமல் நீங்கள் டைரெக்டாக 3 வருஷம் டிகிரி படிச்சிருந்தாங்க அப்படின்னா, உரிய பரிசீலனைக்கு பண்ணு வந்து விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து முக்கியமான பகுதி. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்படி ஓடிஆர் பண்ணணும், ஓடிஆர் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், விண்ணப்பம் எப்படி பண்ணணும். ஓடிஆர் வேறு, விண்ணப்பம் வேறு, விண்ணப்பம் அப்ளைங்கிறது அப்ளை பண்ணுறது வேறு. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு பார்த்துட்டோம். எவ்வளவு கவனமாக நம்ம இதை பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஒரு ஃபோட்டோ வந்து என்ன சைஸ் இருக்கணும்னு பார்த்தாச்சு, ஃபோட்டோ எப்படி எடுக்கணும், என்ன குவாலிட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தியாச்சு. அதுக்கப்புறம் கல்வித் தகுதி எப்படி உள்ளீடு பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தாச்சு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தாச்சு. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ங்கிறது வந்து எல்லாருமே கண்டிப்பாக அவரின் தந்தையாரின் பெயரில் உள்ள கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் இருக்கணும். இல்லை கல்யாணமானதுக்கப்புறம், திருமணமான பிறகு அவருடைய கணவர் பெயரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ இதையும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். சார், நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நான் கணவர் பெயரில் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, உங்களோட தந்தை பெயரில் தான் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ அதையும் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி நான் அதர் ஸ்டேட்டில் படிச்சிருந்தேன், அதர் ஸ்டேட்டில் நான் இருந்தேன், இப்போ கல்யாணம் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன், வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டா நான் எதில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓசி அதர் கேட்டகரிங்கிறதுல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வேறு எந்த கேட்டகரியிலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதையும் மிக தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நான் அங்கே வந்து நான் எம்பிசியாக இருக்கேன், அந்த ஊரில் நான் எம்பிசியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்னா அதர் ஸ்டேட், அதர் ஸ்டேட்டில் எம்பிசியாக இருந்தேன், இங்கேயும் கொண்டு வந்து நீங்கள் எம்பிசியோ அல்லது அங்கே நான் பிசியாக இருந்தேன் இங்கேயும் வந்து பிசியோ உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த மாநிலத்தில் இருப்பவர்கள் மட்டுமே வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு விதிகள் வந்து பொருந்தும். நீங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதர் கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண முடியாதுலாம் இல்லை, அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். சரியா? இனி வரும் வாரங்களில் வந்து நான் என்ன பண்ணோம், பாடத்திட்டம், பாடத்திட்டம் வந்து எப்படி இருக்குது, அந்த பாடத்திட்டத்தின முக்கிய குறிப்புகள் எங்கெங்கிருந்துலாம் படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எனக்கு அதிகமான எவ்வளோ நேரம் படிக்கலாம், எனக்கு படித்தா மறந்து போயிடுது, இது மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமான பதிலை வந்து சொல்ல போகிறோம். அதே மாதிரி வந்து இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், தமிழில் வந்து துறை சார்ந்த வல்லுநர்களில் இருந்து புவியியல், உயிரியல், கணக்கு, அது துறை சார்ந்த வல்லுநர்களை வந்து உங்களுக்கு வந்து வகுப்புகள் எடுப்பாங்க. தொடர்ந்து பண்பலையை கேட்டுகிட்டே இருங்க. ஏனால் முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றிக்கான திறவுகோல். ஆகவே புதுவை பண்பலையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ பாலமுருகன் தொழில்நுட்பக் கல்லூரியின் உதவி பேராசிரியர் திரு இளையராஜா கண்ணன் அவர்கள் தொகுத்து வழங்கிய TNPSC குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை பகுதி 2 தற்போது நமது பண்பலையில் கேட்டோம். உன்னால் முடியும் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயம் வரும் திங்கட்கிழமை மாலை 3 நமது பண்பலையில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6380077 7950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டறிய நமது பண்பலையில் இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.